கனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறையருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் இரண்டாம் பாடம் ஞானாசிரியர் உமாபதி சிவம் அருளிய திருவருட்பயன் வகுப்பு 3.
சொற்பொருள் வருது. சொற்பொருள் அகர உயிர் போல் அகரமாகிய உயிர் எழுத்து பிற எல்லா எழுத்துக்களிலும் ஏய்ந்து நின்று அவற்றை இயக்குவது போல நிகரில் இறை தன்னோடு ஒப்பதாக ஒரு பொருளும் இல்லாத பதியாகிய இறை அறிவாகி பேரறிவு உடையதாய் எங்கும் பிற எல்லா பொருள்கள் இடத்தும் நிறைந்து நிற்கும் வேற்றுமையின்றி கலந்து நின்று அவற்றை இயக்கும். விளக்கம். நிகரில் இறை பதியாகிய இறைவன் எல்லா முதன்மையையும் உடையவன். எல்லா முதன்மையும் உடையவனாக ஒருவன் தான் இருக்க முடியும். எனவே இறைவன் ஒருவனே என்பதும் அவன் தன்னிகர் இல்லாதவன் என்பதும் விளங்கும். பதியாகிய இறைவன் எல்லா முதன்மையும் உடையவன். எல்லா முதன்மையும் உடையவனாக ஒருவன் தான் இருக்க முடியும்.
எல்லா முதன்மையும் உடையவனாக ஒருவன் தான் இருக்க முடியும் என்கிறார். ஏனென்றால் இன்னொருவன் இருந்தால் இவருக்கு எல்லா முதன்மையும் இருக்கிறது என்று ஆகாது, வேறொருவனுக்கும் அது பங்கிடப்பட்டு விடும் அல்லவா. ஆகவே எல்லா முதன்மையும் இருக்கிற ஒருவன் என்று சொன்னார், அவனுக்கு நிகராக வேறொருவர் இருக்கக்கூடாது. ஆகவே இறைவன் ஒருவனே என்கின்ற அந்த உண்மையை அதன் மூலம் நமக்கு சொல்லுகிறார்.
எனவே இறைவன் ஒருவனே என்பதும் அவன் தன்னிகர் இல்லாதவன் என்பதும் விளங்கும். இறைவன் ஒருவனே ஆயின் நூல்களில் பல கடவுளர் பேசப்படுகின்றனரே என ஐயுறலாம். அக்கடவுளர் பலரும் இறைவனது அருளால் அந்நிலையை அடைந்தவர்கள். அவர்களெல்லாம் உயிர்களாகிய பசுக்களே ஆவர். அவர்களுக்கும் பிறப்புண்டு, ஆயுட்காலம் வரையில் வாழ்வுண்டு, பின் இறப்புண்டு. அவர்களுக்கு அளவுபட்ட ஒவ்வொரு செயலில் மட்டும் முதன்மை உண்டு. அம்முதன்மைகள் அவர்கள் செய்த புண்ணியத்திற்கு ஏற்ப இறைவன் கொடுத்தனவாகும். அவர்களை அதிகார மூர்த்திகள் என்பர். அரசனது செயல்களை அவனது ஆணையை பெற்று நடத்தும் அதிகாரிகளை போன்றவர்கள் என அவர்களை குறிப்பிடலாம்.
அதாவது நம்முடைய சமயத்திலே முதல் தெய்வம் என்றும் சிறு தெய்வங்கள் என்றும் தெய்வங்கள் பேசப்படுகின்றன. இதுவும் மாற்று சமயத்தவருடைய கேள்விக்கு நாம் ஆளாகிற விஷயங்களிலே ஒன்று. தெய்வத்திலே என்ன பெருந்தெய்வம் சிறு தெய்வம் என்று அவர்கள் கிண்டல் செய்கிறார்கள். அவர்கள் கிண்டல் செய்துவிட்டு போகட்டும், நாம் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. நம்முடைய நாம் விளங்க வேண்டும். இறைவன் நம்முடைய சமயத்திலே சிறு தெய்வங்கள் என்று பல தெய்வங்கள் சொல்லப்படுகின்றன. அது ரொம்ப உயர்நிலையிலிருந்து மிக கீழ்நிலை வரைக்கும், அதாவது நாங்கள் சொல்லுகிற மூல தெய்வங்கள் தவிர மற்ற எல்லாமே சிறு தெய்வங்களாக சொல்லக்கூடிய தெய்வங்களிலே இருந்து கீழ்நிலைக்கு வருகிற, அதாவது நாம் கோயில்கள் மாடசாமி என்கிறோம், செங்கல்வராயர் என்கிறோம், இதெல்லாம் கூட கடவுள் வடிவங்கள் தான் என்று நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அதுக்கும் சிவத்துக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டால், மற்ற தெய்வங்கள் எல்லாம் ஆன்மாக்களாக பிறந்து தம்முடைய தூய உயர்வினாலே இறை அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட தெய்வங்கள். அதுதான் அதற்கும் மற்ற தெய்வங்களுக்கும் உள்ள வித்தியாசம். தெய்வங்களுக்கு குறிப்பிடப்பட்டதாகிய சக்திகள் இறைவனாலே வழங்கப்பட்டிருக்கிறது. அவனுடைய ஐந்தொழில் ஆற்றல்களிலே ஒவ்வொரு பகுதிகள் சிறு தெய்வங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அதனாலேதான் இந்த சித்தாந்தம் படித்தவர்கள் சிவனைத்தான் கொல வேண்டும் என்பதிலே பிடிவாதம் பிடிப்பார்கள். அதிலே அவர்களுக்கு ஒரு சித்தாந்தம் படித்தவர்கள் சிவனை தவிர மற்ற தெய்வங்களை தொழுதால் கோபிப்பார்கள். பெங்களூரிலே ஒரு முறை ஆஞ்சநேயர் கோயில் ஒன்றை கட்டினார்கள். கட்டின பொழுது எங்களுடைய பண்டிதர் கந்தையா என்று நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லுகிறவர் ரொம்ப கடுமையாக அதை எதிர்த்தார். சைவம் சிறந்ததாகிய யாழ்ப்பாணத்திலே இப்படி கோயில்கள் எல்லாம் பெறக்கூடாது என்பார். ஆனால் எனக்கு அதிலே உடன்பாடு இல்லை. ஏனென்றால் எந்த சிறு தெய்வத்துக்குள்ளே இருக்கிற சக்தியும் சிவத்தால் வழங்கப்பட்ட சக்தி என்கிற பொழுது அந்த சக்தியை நாங்கள் இழிவு செய்தால் சிவத்தை இழிவு செய்கிறோம் என்று பொருள் பண்ணி கொள்ள வேண்டும். ஒரு 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 நாட்டினுடைய தலைவர் தன்னுடைய அதிகாரத்தை கீழே இருக்கக்கூடிய ஒருவர் வரைக்கும் கொடுப்பார். அதாவது அந்த நாட்டினுடைய கலெக்டர் ஆகட்டும், அல்லது கலெக்டருக்கு கீழே இருக்கிற உப கலெக்டர்கள் ஆகட்டும், இன்னும் கீழே இருக்கக்கூடிய தாசில்தார் ஆகட்டும், இதெல்லாம் அந்த நாட்டு தலைவனுடைய சக்தியினுடைய பகுதிகளை பெற்று வைத்திருக்கிறார்கள். அதிலே யார் ஒருவரையும் நாம் அவமரியாதை செய்வோமானால் அது அந்த தலைவனை செய்கிற அவமரியாதையாகத்தான் இருக்கும். ஒரு கலெக்டருடைய வார்த்தையை நாம் மீறுகிறோம் என்றால் அந்த நாட்டு தலைவனுடைய வார்த்தையை மீறுகிறோம் என்றுதான் அர்த்தம். ஆகவே இந்த சிறு தெய்வங்கள் என்றால் அவர்கள் அவற்றை தொடக்கூடாது, சிவனைத்தான் தொட வேண்டும் என்பது எல்லாவற்றிலும் பிடிவாதம் இருக்கக்கூடாது என்பது என்னுடைய அபிப்பிராயம். சிவத்தை தான் தொடப்போகிறேன் என்று தொடுவதிலே ஒன்றும் தப்பில்லை, ஆனால் அதற்கு நிரம்ப பகுதிகள் வேண்டும். அதற்காகத்தான் இறைவன் கீழ்நிலைப்பட்டு சிறு தெய்வங்களையும் ஆக்கி வைத்திருக்கிறான். ஆகவே அந்த தெய்வங்களை தொழுது மேலே போவது, அதனாலேதான் சித்தாந்தத்திலேயே அதை அந்த செய்தியை தெளிவுற சொல்வார்கள். யாதொரு தெய்வம் கண்டீர், விஞ்ஞான சித்தியார் என்று நினைக்கிறேன், யாதொரு தெய்வம் கண்டீர் அத்தெய்வம் ஆகி அங்கே மாதொரு பாகனார்தான் வருவர். நீ எந்த தெய்வத்தை பார்த்தாலும் அதற்குள்ளே சிவம்தான் என்று உனக்கு அருள் செய்கிறது என்பதை தெரிந்து கொள் என்கிறார். அதை நாம் மறக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த சிறு தெய்வங்கள் எல்லாவற்றுக்குள்ளும் நின்று அருள் செய்கிறவன் சிவன்தான். இந்த சிறு தெய்வங்கள் எங்கே இருந்து வந்தன என்று கேட்டால், ஆன்மாக்களுக்குள்ளேயே உயர்நிலை பெற 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 அந்த ஆன்மாக்களுக்கே தன்னுடைய ஐந்தொழில் சக்தியினுடைய பகுதிகளை கொடுத்து அவற்றை தெய்வமாக இயங்க விடுகிறவன் இறைவன் என்று நம் சமயம் பேசுகிறது. அந்த செய்தியைத்தான் இப்பொழுது அவர் சொல்லுகிறார். அப்படிங்கள்
அவர் அக்கடவுளர் பலரும் இறைவனது அருளால் அந்நிலையை அடைந்தவர்கள். அவர்கள் எல்லாம் உயிர்களாகிய பசுக்களே ஆவர்.
அவர்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அதனாலேதான் நம்முடைய சமயத்திலே நம்முடைய ஆகம நூல்கள் தான் கோயில்கள் வழிபாடுத்திய விவரங்களை எல்லாம் சொல்கின்றன, ஆலய வழிபாட்டு விவரங்கள் எல்லாம் சொல்கின்றன. அதிலே ஒரு பகுதி மனிதர்களாக பிறந்து இறந்தவர்களுக்கே கோயில் கட்டலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. நான் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். மனிதர்களை பல பேர் இப்ப எல்லாம் திட்டுகிறார்கள், மனிதர்களாக பிறந்து உயர்ந்தவர்களுக்கு கோயில் கட்டுவது. அதுக்காக குஷ்புவுக்கு கோயில் கட்டுவதை நான் சொல்லவில்லை. அது என்ன வந்து சொல்கிறார்கள் என்றால், ஒரு ஊருக்குள்ளே ஒருவர் தெய்வ பக்தியோடு, மிகுந்த தெய்வ பக்தியோடு மற்றவர்களையும் அந்த தெய்வ பக்தியோடு வழிபடுத்தி நின்று அவர் இறந்தார் என்றால் அவரை அடிப்படையாக வைத்து கோயில் கட்டலாம், அதற்கு எப்படி கும்பாபிஷேகம் செய்வது என்பது முறையெல்லாம் ஆகமங்கள் சொல்லுகின்றன. அதிலே அது மட்டுமல்ல, அதுல அதை சொல்லப்பட்டிருக்க செய்தியிலே ஒன்று, ஒருவர் தான் வழிபடுகிற தெய்வத்தினுடைய அந்த விக்கிரகத்தை தொட்டபடி ஒருவருடைய உயிர் பிரியுமானால் அவருக்கு கோயில் கட்டலாம் என்கிறார். பல செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆகவே இறைவனுடைய வழிபாட்டிலே இருக்கக்கூடிய மனிதர்களுக்குள்ளே நின்று இறை சக்தி பொருந்துகிறவர்களைத்தான் நாங்கள் சிறு தெய்வங்கள் என்று சொல்கிறோம். ஒரு செய்தி சொல்ல வேண்டும் என்று நினைத்து மறந்து போனேன். அப்படியானால் இந்த சிறு தெய்வத்துக்கும் சிவத்துக்கும் என்ன வித்தியாசம் என்று ஒரு கேள்வி பிறக்கும். சிறு தெய்வங்களுக்கும் சிவத்துக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டால், சிறு தெய்வங்கள் அதனுடைய வழிபாட்டிலே நமக்கு பலன்களை அளிக்க வல்லன, ஆனால் வீடு வேற்றை தரவல்லது சிவம் மட்டும்தான் என்று சொல்வார். வீடு வேர் என்பது சிவத்தை வழிபட்டுத்தான் அடையலாம் என்பது நம்முடைய சித்தாந்திகள் சொல்லுகிற ஒரு கருத்து. அது பற்றியும் விமர்சனங்கள் உண்டு என்பதை மட்டும் இப்போதைக்கு சொல்லிவிட்டு தொடர்ந்து வாசிப்போம்.
அக்கடவுளர் பலரும் இறைவனது அருளால் அந்நிலையை அடைந்தவர்கள். அவர்கள் எல்லாம் உயிர்களாகிய பசுக்களே ஆவர். அவர்களுக்கும் பிறப்புண்டு, ஆயுட்காலம் வரையில் வாழ்வுண்டு, பின் இறப்பு உண்டு. அவர்களுக்கு அளவுப்பட்ட ஒவ்வொரு செயலில் மட்டும் முதன்மை உண்டு. அம்முதன்மைகள் அவர்கள் செய்த புண்ணியத்திற்கு ஏற்ப இறைவன் கொடுத்தனவாகும். அவர்களை அதிகார மூர்த்திகள் என்பர்.
சிறு தெய்வங்களுக்குள்ளேயே இது சிறு தெய்வங்களுக்குள்ளே இது உயர்ந்தது இது தாழ்ந்தது என்ற பாகுபாடுகள் எல்லாம் இருக்கிறது என்கிறார். இந்த பாகுபாடு எப்படி வந்தது என்றால், அந்தந்த ஆன்ம வளர்ச்சிக்கேற்ப அவை பெற்றுக்கொண்ட அதிகாரத்தை வைத்து அந்த பாகுபாடு சொல்லப்படுகிறது என்கிறார். நாங்களே சொல்லுகிறோம், சில தெய்வங்களை இந்த தெய்வத்தை விட இது உயர்ந்தது, இது தாழ்ந்தது என்று சொல்கிறோம் என்றால், அது அது அவையவை பெற்ற சக்தியினுடைய அடிப்படையிலே சொல்லப்படுகிறது என்கிறார்.
அரசனது செயல்களை அவனது ஆணையை பெற்று நடத்தும் அதிகாரிகளை போன்றவர்கள் என அவர்களை குறிப்பிடலாம். அவர்கள் ஒவ்வொன்றில் முதன்மை உடையவராய் இருக்க, சிவபெருமான் ஆகிய பதியே எல்லா முதன்மையும் உடையவனாய் இருத்தலால் அவனே முழு முதற் கடவுள் என்பதும் நிகரில் இறை என்பதும் ஐயமர விளங்கும்.
கடவுள் என்பவன் ஒருவனாக இருந்தால்தான் நாங்கள் அவனை முழு முதற் கடவுள் என்று சொல்ல முடியும். ஏனென்றால் அவனுக்கு இருக்கிற சக்தியின் சக்தி, அளவான சக்தி இன்னொருவனுக்கு இருந்தால் அவன் முழு முதல் கடவுள் ஆக மாட்டான். ஆகவே இறைவன் சிவனுக்கு மட்டும்தான் அந்த முழு முதல் தன்மை உண்டு, மற்றவர்கள் அவருடைய அதிகாரங்களின் பகிர்வுகளை கொண்டவர்கள் என்பதை சொல்லுகிறார்.
இறைவனுக்கு ஓமை, தனக்கு ஓமை இல்லாத இறைவனுக்கு ஓமை கூறுகிறார் ஆசிரியர். அகர உயிர் போல் எங்கும் நிறைந்து நிற்கும் என்கிறார் வள்ளுவரது முதற்குறளில். இவ்வோமை இடம்பெற்றுள்ளது என்பதை அறிவோம். ஞானசம்பந்தர் முதலிய திருமுறை ஆசிரியர்களின் வாக்கில் இடம்பெற்ற பெருமையும் இவ்வோமைக்கு உண்டு. இவ்வோமை இறைவனுக்கு எவ்வகையில் பொருந்துகிறது என்பதை நோக்குவோம். ஒலிக்கும் ஒலிக்கும் முயற்சிகளுள் முதல் முயற்சி வாயை திறத்தல். அந்த முதல் முயற்சியிலேயே வாயை திறந்த அளவிலேயே உண்டாவது ஆ என்னும் ஒலி.
முன்பும் படித்திருக்கிறோம். ஆனால் திரும்ப திரும்ப படிக்க மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது. அதாவது ஒரு சத்தம் வர வேண்டும் என்றால் வாயை திறக்க வேண்டும் தானே. நம்முடைய நமக்குள்ளே அச்சர சத்தம் வர வேண்டும் என்றால் அது எந்த பாசையிலேயாவது வாயை திறக்க வேண்டும். வாயை திறந்த உடனேயே ஒரு முயற்சியும் இல்லாமல் பிறக்கிற ஓசை அகரம். அது அகரத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு தனிச்சிறப்பு என்கிறார்.
மற்ற ஒலிகள்
அங்காந்து பிறக்கும் அங்காக்க பிறக்கும் என்று இரண்டு வகையாக தொல்காப்பியரும் நன்னூலாரும் இதை பிரித்து சொல்லுவார்கள். ஒன்று, வாயை திறக்க ஆனா ஓசை பிறக்கும் என்கிறார் ஒருவர், வாயை திறப்பித்து ஆனா பிறக்கும் என்கிறார். அது தானாகவே எங்களுடைய வாயை திறப்பித்து அந்த ஓசை பிறக்கிறதா, அந்த ஓசையிலிருந்துதான் மற்ற அத்தனை ஓசைகளும் பெறுகிற என்கிறார்.
மற்ற ஒலிகள் வாயை திறப்பதோடு வேறு பிற முயற்சிகளும் செய்ய பிறப்பனவாகும். வாயை திறத்தலாகிய அம்முதல் முயற்சியின்றி பிற முயற்சிகள் நிகழா என்பது தெளிவு. அம்முதல் முயற்சியோடு கூடிய பிற முயற்சிகள் நிகழ்கின்றன. எனவே
முதல் முயற்சிகள் என்று சொல்வது உங்களுக்கு தெரியும், நா அன்னம் பல் உதடு, இவற்றின் வழியாக ஓசைகள் மாறுபடுகின்றன. ஆனால் இந்த வாயை திறத்தலாகிய அந்த ஓசை வந்தால்தான் அதை வைத்துக் கொண்டு இந்த எழுத்துக்களை எல்லாம் பிறப்பிக்கலாம். அது அகரத்துக்கு இருக்கிற ஒரு தனிச்சிறப்பு. தமிழிலே முதல் எழுத்து படித்தாலே ஒரு தகுதி வந்து விடுகிறது. தமிழுக்கு இருக்கிற சிறப்புகளிலே அது முக்கியமான சிறப்பு.
அம்முதல் முயற்சியோடு கூடிய பிற முயற்சிகள் நிகழ்கின்றன. எனவே முதல் முயற்சியில் பிறப்பதாகிய அகர ஒலியோடு கூடிய பிற முயற்சியில் பிறப்பனவாகிய மற்றைய ஒலிகள் எழுகின்றன என்பதும், அகர ஒலியின்றி பிற எழுத்தொலிகள் இல்லை என்பதும் புலனாகும். எனவே எழுத்துக்களுக்கெல்லாம் அடிநிலையாய் இருப்பது அகர உயிரே ஆகும். அகர உயிரே பிற எல்லா எழுத்துக்களிலும் கலந்து நின்று அவற்றின் இயக்கத்திற்கு அடிநிலையாய் நிற்கிறது. அகர உயிர் பிற எழுத்துக்களுக்கு முதலாதல் போல இறைவன் உலகிற்கு முதலாய் நிற்கிறான்.
உண்மையை சொல்லிவிட்டு இனி உண்மையோடு அதை பொருத்தி காட்டுகிறான். ஆனா என்ற ஓசை பிறந்தால்தான் மற்றைய அச்சரங்கள் பிறக்கும், மற்றைய அச்சரங்களை ஆனாதான் இயக்கும் என்று அந்த அச்சரத்துக்குரிய சிறப்பை சொல்லிவிட்டு இனி அந்த உண்மையை நம்முடைய உண்மையோடு பொருத்தி காட்டுகிறான்.
அகர உயிர் பிற எழுத்துக்களுக்கு முதலாதல் போல இறைவன் உலகிற்கு முதலாய் நிற்கிறான். எழுத்துக்கள் உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் என இருவகைப்படும். அவ்விருவகை எழுத்துக்களிலும் அகர உயிர் கலந்திருக்கிறது. உலகம்
எல்லா எழுத்துக்களிலும் அகர உயிர் கலந்திருக்கிறது. என்ன சங்கடம் என்று கேட்டால், இன்றைக்கு சில நேரத்திலே இந்த வகுப்புக்கு புதுமானவர்களும் வந்திருப்பார்கள். இதிலே நீங்கள் எல்லாரும் இந்த பலபடியார் திருவாசகத்திலே சொல்வது போல புத்தடியோம் உண்மை தீர்த்தார் கொண்ட பலவடியீர் என்று ஒரு பெண் சொல்வார். நீங்களாம் பழைய அடியார்கள், புது அடியார்களுடைய உண்மையை தீர்த்தருள மாட்டீர்களா என்று திருவம்பாவிலே அந்த பாடல் வரும். புத்தடியோம் உண்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாதோ என்று அந்த பெண் கேட்பார். நீங்கள் எல்லாம் பழைய பலவடியார் ஆகிவிட்டபடியால் என்பாடு சங்கடமாக பலவடியாருக்காக செய்தி சொல்வதா புத்தடியாருக்காக செய்தி சொல்வதா என்று நான் சங்கடப்படுகிறேன். உண்மையிலே நான் இந்த குரலை முறைப்படி சொல்வதானால் ஆனா பற்றி நான் சொல்லுகிற செய்தி எல்லாம் சொல்லித்தான் இனி இதற்குள்ளே நான் போக வேண்டும். இதுதான் முறை. ஆனால் கேட்ட உங்களுக்கு அதை சொன்னால் அது கூறிய கூற குற்றம் சொல்லுகிறார் இவர் என்கின்ற ஒரு உணர்ச்சி உங்களுக்கு வரும். இதுதானே முன்னமே திருக்குறளை சொல்லிவிட்டார், போன புத்தகத்திலே சொல்லிவிட்டார், என்ன திரும்ப திரும்ப இவருக்கு இவ்வளவும் தான் தெரியுமோ என்று ஒரு எண்ணம் வரும். இது ஒரு ஆசிரியனுக்கு அதுதான் ஒரு வகுப்பிலே ஒரே மாணவர்கள் தொடர்ந்து இருந்தால் இந்த கஷ்டம் இல்லை. நான் முன் சொன்னது போல என்று சொல்லிவிட்டு போய்விடலாம். இந்த சங்கடத்தை நான் உணர்கிறேன். ஆகவே இந்த புதிதாக வந்த மாணவர்கள் முன்னை பதிவுகளை பார்த்து இந்த அச்சரங்கள் பற்றிய சிறப்புகளை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கும் இந்த அகரம் பற்றிய விவரங்கள், இந்த அச்சரங்களுடைய சிறப்புகள் எல்லாம் எங்களுடைய திருக்குறள் வகுப்பிலே முதல் குறளிலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றன. காலத்தினுடைய அருமை கருதி புதிய மாணவர்கள் நேரம் கிடைக்கிற பொழுது அதை கேட்டுக்கொண்டால் நல்லது என்று சொல்கிறேன். தமிழ் எழுத்துக்கள் இரண்டாக பிரிகிறது, உயிர் மெய் என்று பிரிகிறது. அந்த விவரம் நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு உயிர் எழுத்து மெய் எழுத்து எப்படி பிறக்கிறது என்ற உயிர் மெய் எழுத்து எப்படி பிறக்கிறது என்று சொல்லுகிற பொழுது ஒரு உயிரும் மெய்யும், உயிர் என்பது ஒன்று மெய் என்பது ஒன்று, இரண்டும் கலக்க பிறக்கிறது உயிர் மெய். இப்ப கா என்ற உயிர்மை என்றால் இக்கென்ற மெய்யெழுத்தும் ஆ என்கின்ற உயிரெழுத்தும் சேர்ந்து கா பிறக்கும் என்பது படித்திருக்கிறோம். அதிலே ஒன்றினுடைய இயக்கத்தன்மையும் ஒன்றினுடைய வடிவத்தன்மையும் பொருந்தி இருக்கிறது. எப்படி எங்களுடைய உடம்பிலே உயிர் நிற்கிறது, உயிர் தோற்றமாக வராது, உடம்புதான் தோற்றமாக வரும், ஆனால் உயிர்தான் நம்மை இயக்கும் என்கின்ற அந்த அடிப்படைகளை எல்லாம் நான் முன்பு சொல்லியிருக்கேன். அதுபோல கா என்ற எழுத்திலே ஆ என்ற வடிவமே இருக்காது, ஆனால் ஆவினுடைய அந்த இயக்கும் தன்மைதான் காவை இயக்கும் என்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் நாங்கள் அங்கே படித்திருக்கிறோம். நான் சொற்பொழிவுகளுக்கு போற பொழுது கூட என்னை சார்ந்தவர்கள் வரக்கூடாது என்று நான் நினைக்கிறதுக்கு காரணங்கள்ல இது ஒன்று. அவர்கள் இருந்தால் ஏதோ நான் பழசை சொல்லுகிறேன் போல இருக்கும், இல்லாவிட்டால் நான் புதுசு சொல்வதான் நினைச்சு கொண்டே பழசை சொல்வேன். அப்போ இந்த தமிழ் எழுத்துக்களுக்குள்ளே இந்த மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் ஆகிய அந்த ஆ மெய்யெழுத்திலும் கலந்திருக்கிறது, உயிர்மையிலும் கலந்திருக்கிறது. அதனால்தான் எந்த அச்சரங்களையும் சொல்லுகிற பொழுது அந்த ஆ ஓசை வருகிற விதமாக சொல்லுகிறோம். அது சொல்லுகிற முறைமையிலே ஒரு முறை வைத்திருக்கிறோம். இப்ப ஆனா அந்த ஆ என்ற சவுண்டோட தான் அந்த எழுத்தை முடிக்கிறோம். ஈனா ஆ என்றுதான் முடிக்கிறோம். அது மாதிரி இக்கண்ணா என்றது அந்த ஆனா வருகிறது. அது போல கானா மானா எங்கேயும் அந்த சொல்லுகிற விதத்திலேயே அந்த அச்சர கலப்பினுடைய தன்மையை காட்டுகிற வகையிலே அமைத்திருக்கிறது நம் மூதாதையினுடைய சிறப்பு. ஆகவே உயிரில் மட்டுமன்றி மெய்யிலும் அகரம் கலந்திருக்கிறது என்பதை அவர் சொல்கிறார்.
எழுத்துக்கள் உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் என இரு வகைப்படும். அவ்விரு வகை எழுத்துக்களிலும் அகர உயிர் கலந்திருக்கிறது. உலகம் சித்தும் சடமும் என இரு வகைப்படும். சித்து என்பது அறிவுடைய உயிர்களின் தொகுதியை குறிக்கும். சடம் என்பது அறிவில்லாத பொருள்களின் தொகுதியை குறிக்கும். இவ்விரண்டும் சேர்ந்ததே உலகம். சித்தும் சடமும் ஆகிய இவ்விரண்டிலும் இறைவன் வேறத கலந்து நிற்கிறான்.
அதாவது எப்படி அகரம் உயிரிலும் மெய்யிலும் கலந்து நிற்கிறதோ அதுபோல இந்த உலகத்தையும் ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று சித்து சடம் என்று பிரிக்கலாம். சித்து என்றால் அறிவு பொருள், சடம் என்றால் அறிவில் பொருள். அதை சொல்லிவிட்டு சொல்லுகிறார், எப்படி ஆனா உயிரிலும் மெய்யிலும் கலந்திருக்கிறதோ அந்த ஆ என்ற சப்தம், அதுபோல இறைவனும் இந்த சித்திலும் கலந்திருக்கிறான், சடத்திலும் கலந்திருக்கிறான். இதனாலேதான் நாங்கள் சடத்தை உருவ வடிவம் கொடுத்து கடவுளாக தொழுகிறோம். அதை பல சமயத்தவர்கள் கிண்டல் செய்கிறார்கள். அதாவது இவர்கள் கல்லை கும்பிடுகிறார்கள், மரத்தை கும்பிடுகிறார்கள் என்றால் அங்கும் இறைவன் கலந்திருக்கிறான். அப்ப அதை கிண்டல் பண்ணுகிறவிடம் பார்த்து நாம் கேட்க வேண்டிய கேள்வி, அப்படியானால் கல்லிலே இறைவன் இல்லையா என்றால், இல்லை என்றால் உங்க கடவுள் குறைவுள்ளவர்கள் என்று அர்த்தம். ஏனென்றால் உலகம் பூராகவும் இறைவன் கலந்திருக்க வேண்டும், அப்படியானால் கல்லிலும் இருக்க வேண்டும், மரத்திலும் இருக்க வேண்டும். அதை நாங்கள் தெரிந்து கொண்டு கல்லை கும்பிடுகிறோம், மரத்தை கும்பிடுகிறோம். கல்லை கும்பிடாதே, மரத்தை கும்பிடாதே என்றால் நீ கடவுளுடைய ஆற்றலை தெரிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தம் என்று பதில் சொல்ல வேண்டும். இது எல்லாவற்றிலும் கலந்திருக்கிறபடியால் தான் இறைவனை நாம் எங்கும் தொழுகிற பழக்கத்தை உண்டாக்கி வைக்கிறோம்.
எழுத்துக்களின் இயக்கத்திற்கு அகர உயிர் இன்றியமையாதது. அதுபோல சித்தும் சடமும் ஆகிய உலகத்தின் இயக்கத்திற்கு இறைவன் இன்றியமையாதவன். இவ்வாறு ஓமைக்கும் பொருளுக்கும் உள்ள பொருத்தங்களை சூட்டலாம். ஓமை உயிரெழுத்துகள், பொருள் சித்தாகிய உயிர்கள். ஓமை மெய்யெழுத்துகள், பொருள் சடமாகிய பொருள்கள். ஓமை உயிரும்
புரியும் என்றுதான் நான் மௌனமாக இருக்கிறேன். அதாவது ஓமைக்கும் உண்மைக்குமான அந்த பொருத்தப்பாடுகளை காட்டுகிறார். அதிலே உயிரெழுத்து என்றால் என்ன? சித்து பொருள். அது சித்துக்கு உயிரெழுத்து ஓமை, மெய்யெழுத்து சடத்துக்கு ஓமை. இந்த ரெண்டுக்குமே இறைவனுடைய இயக்கம் இருந்தால்தான் ரெண்டு எழுத்தும் ரெண்டும் இயங்கும். அதுபோல ஆ என்ற அச்சரம் இருந்தால்தான் உயிரும் இயங்கும், மெய்யும் இயங்கும் என்று அந்த ஓமைக்கும் பொருளுக்குமான தொடர்பை எடுத்து காட்டுகிறார்.
உயிரும் மெய்யும் ஆகிய எழுத்துக்களை இயக்கும் மகரம் பொருள், சித்தும் சடமும் ஆகிய உலகை இயக்கும் இறைவன். சித்தும் சடமும் ஆகிய அனைத்து பொருள்களையும் இறைவன் இயக்குகிறான் எனின், அவன் ஒரு காலத்தில் தானே அவன் ஒரு காலத்தில் தானே அனைத்து பொருளையும் அறிந்து நிற்கிறான் என்பதும் பெறப்படும். சித்தும் சடமும் ஆகிய அனைத்து பொருள்களையும் இறைவன் இயக்குகிறான் எனின், அவன் ஒரு காலத்தில் தானே அனைத்து பொருளையும் அறிந்து நிற்கிறான் என்பதும் பெறப்படும்.
அதாவது முழுமையாக அவனே அத்தனை பொருட்களுக்குள்ளேயும் கலந்தும் அதை செலுத்தியும் நிற்கிறபடியால் அதை அறிந்திருக்கிறான்.
அவ்வாறு முழுவதையும் ஒருங்கே அறிந்து நிற்கும் அவனது அறிவு முற்றறிவு எனப்படும்.
நம்மளுடைய அறிவுக்கும் இறை அறிவுக்கும் உள்ள வித்தியாசம், நாங்கள் குறித்த நேரத்திலே குறித்த விடயத்தை அறிவோம். முழுமையான விஷயத்தையும் அறிகிற ஆற்றல் நமக்கு இல்லை. இறைவனுக்கு ரெண்டு ஆற்றல் இருக்கு. அதுபோல நமக்கு சில செயல்களை செய்கிற ஆற்றல் உண்டு, எல்லா செயலையும் செய்கிற ஆற்றல் இல்லை. இறைவனுடைய அறிவுக்கும் ஆற்றலுக்கும் நம்முடைய அறிவுக்கும் ஆற்றலுக்கும் வித்தியாசம் சொல்கிற போது, நாங்கள் குறிப்பிட்ட சில விடயத்தை அறிவோம், குறிப்பிட்ட சில ஆற்றல்களை கொண்டிருப்போம். இறைவன் எல்லா விஷயத்தையும் அறிவான், எல்லாவற்றையும் செய்கிற ஆற்றலை உடையவன். அதனாலே அவனுக்கு சர்வகிருத்தன், சர்வஜ்ஞன் என்று ரெண்டு பேர் வடமொழியிலே சொல்றார். சர்வஜ்ஞன் என்றால் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டவன், சர்வகிருத்தன் என்றால் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவன். இதுதான் நம் அறிவுக்கும் இறை அறிவுக்கும் உள்ள வித்தியாசம் என்கிறார்.
இத்தகைய பேரறிவு உடையவன் இத்தகைய பேரறிவு உடையவன் ஆதரை குறிக்கவே அறிவாகி என்றார்.
அதாவது அதுல குரல்ல வருகிற அறிவாகி என்ற அர்த்தத்துக்கு விளக்கம். அகர உயிர் போல அறிவாகி முற்றறிவு பொருளாக எல்லாவற்றையும் அறிந்து நிற்கிறவன் என்பதை சுட்டுவதற்காக அந்த அறிவாகி என்ற சொல்லை போடுகிறார்.
இறைவனே உலகிற்கு தலைவன் என்பதும் அவனே அனைத்து இயக்கத்திற்கும் முதல் என்பதும் இச்செய்யுளில் உணர்த்தப்பட்டன. இதோடு முதல் செய்யுள் முடியுதுங்க ஐயா?
முடியுது, முடியுது. நிறுத்துவோம். இன்றைக்கு எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்கிறபடியால் நாளைக்கு இரண்டாம் குரல் படிப்போம்.
உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி.